ஓம் சாந்தி. 18/8/2026 காலை முரளி, பாப் தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, கேள்விப்படுகின்ற விஷயங்களை நம்ப வேண்டாம். யாராவது தவறாக பேசினால் ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதின் வழியே விட்டுவிடுங்கள். கேள்வி: ஞானத்தின் குஷியில் எந்த குழந்தைகள் இருப்பார்கள்? அவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: அவர்கள் பழைய கர்மத்தின் கணக்கை அதே குஷியில் இணைத்துக் கொண்டே செல்வார்கள். ஞானத்தின் குஷியில் துன்பத்தின் வேதனை கவலைகள் என்ற உலகத்தையே மறந்து விடுவார்கள். புத்தியில் இப்பொழுது மகிழ்ச்சியான உலகத்திற்கு போய்கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். ராவணன் சபித்து துக்கமாக ஆக்கியது இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் அந்த துக்கத்தின் கவலையின் உலகத்திலிருந்து வெளியேற்றி குஷியான உலகத்தில் அழைத்து செல்வதற்கு. பாடல்: உங்களை அடைந்து உலகையே அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். அவசியம் குழந்தைகளுக்கு மெய் சிலிர்த்து போயிருக்கும். ஏனென்றால் குஷியை போன்று டானிக் இல்லை என்று பாடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அனைத்து ஆன்மீக குழந்தைகளும் எல்லையற்ற பாபாவை அடைந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற பாபா ஒருவர்தான் ஆகிறார். மேலும் குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர், எப்பொழுது மற்ற குழந்தைகள் ஆவார்களோ அப்பொழுது அவர்களுக்கும் எல்லையற்ற பாபாவோ ஒருவர்தான். மேலும் குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர், எப்பொழுது மற்ற குழந்தைகளும் குழந்தைகளாக ஆவார்களோ அப்பொழுது அவர்களுக்கும் மெய்சிலிர்த்து போய்விடும். நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், நமது ராஜ்யம் இருந்தது, பிறகு ராஜ்யத்தை இழந்துவிட்டோம், இப்பொழுது மீண்டும் ராஜ்யத்தை பெறுகின்றோம். பாரதவாசிகளுக்காக இது நற்செய்தி அல்லவா? ஆனால் எப்பொழுது நல்ல முறையில் கேட்டு மற்றும் புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான். சரியாக இது குஷிக்கான விஷயம் அல்லவா? கல்ப கல்பமாக பாபா வருகின்றார். பாபாவுடைய ஜென்மம் கூட இங்குதான் பாடப்பட்டிருக்கிறது. பண்டிகைகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் இந்த நேரத்திற்கானதாகும். பாபா வந்து உங்களுக்கு மிகவும் எளிமையான வழியை சொல்லியிருக்கிறார். மனிதர்களுக்கோ அநேக விதமான கவலைகள் இருக்கின்றன. இங்கு இந்த ஞானத்தின் குஷியில் அந்த கவலைகள் துக்கம் போன்ற அனைத்தும் மெர்ஜாகி விடுகிறது. எப்பொழுது யாருக்காவது வியாதி சரியாகி கொண்டே வந்தால் அனைவரும் குஷி அடைவார்கள். வியாதி போன்ற துக்கமான விஷயங்கள் எப்படி மறந்துவிட்டது போல. தாய் வீட்டினர், மாமனார் வீட்டினர், நண்பர்கள், உறவினர்கள் போன்ற அனைவருமே குஷியில் வந்து விடுவார்கள். குழந்தைகள், நீங்களும் தெரிந்திருக்கிறீர்கள், நாம் அனைவரும் உலகத்திற்கு தலைவனாக இருந்தோம். பிறகு ராவணன் சபித்து விட்டது. இது துன்பமான துக்கமான உலகமாகும். பிறகு குஷியான உலகம் நாளை வரும். குஷியான உலகத்தை நினைவு செய்வதனால் துக்கமான கவலையான உலகம் மறந்து போய்விடும். இது தமோபிரதான உலகமாகும். விதவிதமான கர்ம சுமைகள் இருக்கின்றன. பலமில்லாத பெண்கள் மீது எவ்வளவு கொடுமைகள் ஏற்படுகின்றன. அநேக விதமான தடைகள் வருகின்றன. இந்த தடைகள் கர்ம சுமைகளினுடைய நாட்கள் இன்னும் சிறிது நாட்கள்தான். பாபா ஆறுதல் கொடுக்கிறார், இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கின்றன என்று. போன கல்பத்திலும் இதுபோல் ஆகியிருந்தது. கர்ம சுமையினுடைய கணக்கு வழக்கை முடித்து செல்ல வேண்டும். கர்ம சுமையின் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். குஷியில் இவை அனைத்தையும் மெர்ஜ் செய்து கொண்டே செல்லுங்கள். அவ்வளவுதான். பாபா மற்றும் ஆஸ்தியை நினைத்துக் கொண்டே இருங்கள். தவறான எந்த ஒரு காரியமும் செய்யாதீர்கள். இல்லையெனில் இன்னுமே தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பதவியும் தாழ்ந்ததாகி விடுகிறது. குழந்தைகளுடைய வேலை ஒரு பாபாவை நினைவு செய்வது. பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும். கணக்கு வழக்கு முடிந்து போய்விடும். மற்றபடி சிறிது காலம்தான் இருக்கிறது. கணக்கு வழக்குகளை முடித்துக்கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாவீர்கள். நீங்களும் நினைவு செய்யுங்கள், மற்றவருக்கும் வழியை சொல்லுங்கள். தடைகளோ நிறையவே ஏற்படுகின்றன. எவ்வளவு முடியுமோ அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்பதை புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். வார்த்தைகளும் புகழ் வாய்ந்ததாக இருக்கின்றன. மன்மனா பவ, அதாவது ஏ ஆத்மாக்களே, என்னை மட்டும் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய பாஸ்ட் விக்கர்மங்கள் எரிந்து போய்விடும். இதில் குழப்பத்திற்கான எந்த விஷயமுமே இல்லை. பாபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், 84 பிறவி சக்கரத்தை நாம் சுற்றிவிட்டோம். சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம், சுற்றி கொண்டே இருப்போம். இது பழைய உலகம், பழைய உடல், இவைகளை மறந்துவிட வேண்டும். இது ஆத்மாக்களுடைய எல்லையற்ற சந்நியாசமாகும். அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். வீடு வாசலை துறக்கின்றனர். அவர்களுக்கும் டிராமாவில் பாட்டு இருக்கிறது. மீண்டும் அவ்வாறுதான் இருக்கும். செகண்ட் பை செகண்ட் என்ன கடந்து முடிந்ததோ அதே டிராமா மீண்டும் ரிப்பீட் ஆகும். சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் புத்தகங்களாகும். பக்திக்கு பிறகு ஞானம். இந்த ஏணிப்படி சித்திரத்தின் மீது யாருக்கேனும் புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும். முக்கியமான சித்திரங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை உங்களது வீட்டில் கூட மாட்டி வையுங்கள். திருமூர்த்தி கூட மிகவும் கிளியராக இருக்கிறது. மேலே சிவனும் இருக்கிறார், பிரம்மா விஷ்ணு சங்கரரும் இருக்கிறார், சூட்சும வதனவாசி, பிறகு உயர்ந்தலும் உயர்ந்த பகவான். குழந்தைகளும் புரிந்து கொள்கின்றனர், அங்கு பாபா இருக்கிறார். அது நாம் ஆத்மாக்கள் வசிப்பதற்கான இடமாகும். அதனை நிர்வாண தாமம் என்று சொன்னாலும் சரி, சாந்தி தாமம் என்று சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். சாந்தி தாமம் என்ற பெயர் சரியாக இருக்கிறது. அதாவது நிர்வாண தாமம் என்றாலே பேச்சிலிருந்து விலகிய தாமம், அது சாந்தி தாமாகிவிட்டது. அது சாந்தி தாமம். பிறகு இருப்பது சுகம் மற்றும் சாந்தி செல்வ செழிப்பு மிக்க தாமம். பிறகு இருப்பது துக்கம் மற்றும் அசாந்தி தாமம். சுகதாமத்திலோ அளவற்ற கஜானாக்கள் இருக்கின்றன. இன்று என்னவாக இருக்கிறது, நாளை என்ன ஆகும்? இன்று கலியுக கடைசி, நாளை சத்யுகத்தினுடைய ஆரம்பம் ஏற்படும். இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? பிரம்மா மற்றும் பிரம்மா வாய் வழி பிராமணர்களின் பகல் மற்றும் இரவு என்று சொல்லவும் செய்கின்றனர். பகலில் இருப்பவர்கள் தேவதைகள், இரவில் இருப்பவர்கள் சூத்ரர்கள், நடுவில் நீங்கள் பிராமணர்கள் இருக்கிறீர்கள். இந்த சங்கமேகத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. மனிதர்களோ முற்றிலும் கார் இருளில் இருக்கின்றனர். அதனால் நல்ல வெளிச்சத்திற்கு அழைத்து வருவது குழந்தைகள் உங்களுடைய கடமையாகும். இப்பொழுது உங்கள் முன்னால் அதே மகாபாரத யுத்தம் இருக்கிறது, பாடப்பட்டிருக்கிறது. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தியுடையவர்களுக்கு அழிவு என்று, விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்களுக்கு வெற்றி. நீங்கள் குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள், பாபா நமக்கு மீண்டும் அதே ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அந்த நமது ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது. ராவணனின் பிரவேசம் துவாபரேகத்தில் ஏற்படும். ராவணன் நமது ராஜ்யத்தை பறித்து கொண்டது. அதனை எதிரி என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் எதிரியினுடைய கொடும்பாவியை செய்து எரிக்கின்றனர். இது மிகவும் பழைய எதிரியாகும். சொல்லவும் செய்கின்றனர் ராவண ராஜ்யம் என்று. ஆனால் யாருடைய புத்தியிலும் வரவில்லை. எனவே காரிருள் என்று சொல்வோம் அல்லவா? எல்லையற்ற தந்தை நாலேஜ்ஃபுல். அவருக்கு ஞானம் வழங்கும் வள்ளல், தெய்வீக பார்வையை கொடுக்கும் விதாத்தா என்று சொல்கின்றனர். இப்பொழுது ஆத்மாக்கள் உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. முன்பு உங்களுக்கு ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை, இப்பொழுது அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். பாபா ஞான கடலாக இருக்கிறார் என்றால் அவசியம் ஞானத்தை சொல்வார் அல்லவா? ஞானம் சொல்லாமல் எப்படி நிரூபணமாகும்? நீங்கள் பார்க்கின்றீர்கள், பாபா ஞானத்தை சொல்கின்றார். இந்த ஞானத்தினால் பிறகு அரைக்கல்பம் சத்கதி ஏற்படுகிறது. பக்தியும் கூட அரைக்கல்பம் நடக்கிறது. ஞானத்தினால் சத்கதி சங்கமேகத்தில் தான் ஏற்படுகிறது. குழந்தைகளின் எந்த விஷயமும் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. பாபா சொல்கின்றார், எந்த ஒரு கெட்ட காரியம் ஏற்பட்டுவிட்டால் என்னிடம் சொல்லிவிடுங்கள். பாபாவிற்கு தெரிகிறது, நிறைய குழந்தைகள் மூலமாக கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ராவண ராஜ்யம் அல்லவா, மாயா அடித்து விடுகிறது. ஆனால் நிறைய பேர் மறைக்கின்றனர். பாபா சொல்கிறார், பாபா சொல்கிறார், ஏதேனும் தவறு நேர்ந்தால் உடனடியாக சொல்வதனால் இனிமேல் உங்களுக்கு யுக்தி கிடைக்கும், இல்லையென்றால் அது அதிகரித்துக் கொண்டே செல்லும், காமம் மிகப்பெரிய எதிரியாகும். பாபாவுக்கு எழுதுகின்றனர், பாபா மாயாவினுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, எப்போதுமே யாருக்கும் யோகா இருப்பதில்லை, அதனால் மாயாவிடமிருந்து தப்பித்து இருக்கும்படியாக எப்பொழுதுமே அனைவருக்கும் யோகா இருப்பதில்லை, தேக உணர்வு நிறைய வருகிறது, மாயாவிடம் அடி வாங்குபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர், பாபாவிடம் செய்திகள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றன அல்லவா, செய்தித்தாள்களில் தப்பும் தவறுமாக எவ்வளவு எழுதிவிடுகிறார்கள், தற்காலத்து மனிதர்கள் எப்படியெல்லாம் விஷயங்களை உருவாக்கி விடுகின்றனர், தமோ பிரதானமாக இருக்கிறது அல்லவா. வியாசருக்கு எப்பொழுது ரஜோ புத்தி இருந்ததோ அப்பொழுது என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி எழுதிவிட்டார். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், கேள்விப்பட்ட விஷயங்கள் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைத்து கோபித்துக் கொள்ள வேண்டாம், இன்னார் அவ்வாறு சொன்னார், இப்படி செய்தார் என்று தலையை உடைத்துக் கொள்ளாதீர்கள். தமோ பிரதானமான உலகம் என்று புரிந்து கொள்ளவே இல்லை. மாயா விழவைப்பதற்கு முயற்சி செய்யும் யாரேனும் பொய்யான விஷயங்களை கூறினால் ஒரு காதால் கேட்டு மற்றொரு காதால் வெளியேற்றி விடுங்கள், மற்றவர்களுக்கும் இதே செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். பாபா சொல்கிறார், நான் செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன், இப்பொழுது ஹே ஆத்மாக்களே ஸ்ரீமத் படி நடங்கள், நமது செய்தியை பிறருக்கு சொல்லுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான், யார் நினைவு செய்வார்களோ அவர்கள் தனக்குத்தான் நன்மை செய்வார்கள், நினைவு ஆத்மாதான் செய்கிறது, மறந்து விடுவதும் ஆத்மாதான் மறந்து விடுகிறது. இப்பொழுது பாபாவுடைய ஸ்ரீமத் கிடைக்கிறது, இதில் ஆசீர்வாதம் கருணை போன்ற எதுவும் கேட்கக்கூடாது, பாபாவை மட்டும் நினைக்க வேண்டும், மேலும் எந்த விஷயமும் கேட்க வேண்டிய தேவையில்லை. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது இதையோ பாபா சொல்லியிருக்கிறார், இதில் சண்டை சச்சரவுக்கான எந்த விஷயமும் இல்லை, காரிரில்தான் பாபா வருகின்றார், அதனால் சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்மத்தையும் இரவில்தான் கொண்டாடுகிறார்கள், பாயாசம் பூரி போன்றவைகள் கோவில்களில் இரவில் உருவாக்குகிறார்கள், இப்பொழுது சிவனுக்காக என்ன உருவாக்குவார்கள், அவரோ நிராகார், பாபா எந்த நொடி வருகிறார் பிறகு எப்படி சென்று விடுகிறார் என்று யாருக்குமே தெரிவதில்லை, எப்பொழுதுமே சவாரி செய்வதில்லை, வருவார் மேலும் சென்று விடுவார், இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், நாம் சிவபாபாவுடைய பேரன் பேத்திகள், ஆஸ்தி அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது, பிரம்மாவுக்கும் ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கிறது, இவரோ மனிதர் அல்லவா, சத்கதியில் முதல் நம்பர் இந்த ஸ்ரீகிருஷ்ணர், இவரை அனைவருக்கும் பிடிக்கிறது, ஏனெனில் சத்தோபிரதான குழந்தை மனோநிலையில் இருக்கிறார் அல்லவா, சற்று பெரியவரானதும் அவரை சத்தோ என்று சொல்கிறோம், பிறகு சற்று பெரிதானவுடன் அதனை சத்தோ என்று சொல்லப்படுகிறது, பிறகு ரஜோ தமோ, ஸ்ரீகிருஷ்ணர் ராதேதான் பிறகு லட்சுமி நாராயணர் ஆகின்றனர், யாருக்கு பாபா ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் கொடுப்பார், பாரதத்தில்தான் தேவி தேவதைகள் வாழ்ந்து சென்றிருக்கின்றனர், அதனால் கோவில்களும் பாரதத்தில்தான் நிறைய இருக்கின்றன, கிறிஸ்டியன்ஸின் சர்ச்சில் கிரைஸ்டை தான் பார்ப்பார்கள், தேவதைகளுக்கு எவ்வளவு கோவில்கள் கட்டியிருக்கின்றனர், பாபா வந்திருக்கின்றார் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக்குவதற்கு, அதாவது பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு, நாம் பாபாவை நினைத்து பாவனமாகி கொண்டிருக்கிறோம், பாபாவுடன் நாமும் பாரதத்தை சொர்க்கமாக்கிக் கொண்டே இருக்கின்றோம், எவ்வாறு நாம் பாபாவுடன் வந்திருக்கிறோம் என்பது போல, பக்தி மார்க்கத்தில் தேவதைகளின் கோவிலில் மூர்த்திகள் போன்றவற்றில் பக்தி மார்க்கத்தில் தேவதைகளுடைய சிலையை வடிப்பதற்கு எவ்வளவு செலவு செய்கின்றனர், உற்பத்தி செய்து பாலனை செய்து பிறகு அழித்து விடுகின்றனர், 9 நாட்களுக்குள் மூழ்கடித்து விடுகின்றனர், மிகவும் அந்த சிலைகள் மீது அன்பு செலுத்துகின்றனர், நவராத்திரியை கல்கத்தாவில் நன்றாக கொண்டாடுகின்றனர், இந்த அனைத்து விஷயங்கள் மீதும் இப்பொழுது ஆச்சரியம் ஏற்படுகிறது, முன்போ நாமும் பாற்றுதாரியாக இருந்தோம், கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்திருக்கின்றோம், எவ்வளவு கண்மூடித்தனமான நம்பிக்கை, ராமாயணத்தின் மீதும் எவ்வளவு அன்பு இருக்கிறது! விஷயங்களை கேட்டு கண்களில் கண்ணீர் வடிகின்றது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இதனால் எந்த லாபமும் இல்லை. பாபா இப்பொழுது நம்மை எவ்வளவு புத்திசாலியாக்குகின்றார். அதனால் இவை அனைத்தையும் கேட்டு இங்கேயே மறந்துவிடக்கூடாது. அனைத்து விஷயங்களையும் நினைவு செய்யுங்கள். முழுமையாக ரிஃப்ரெஷ் ஆகி செல்லுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து தேகம் உட்பட என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இவை அனைத்தும் சுடுகாடாக போகிறது. டெல்லியில் பிர்லா கோயிலில் எழுதப்பட்டிருக்கிறது, பாரதம் பரிஸ்தானாக இருந்தது. அதை தர்மராஜர் ஸ்தாபனை செய்திருந்தார். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், இந்த உலகம் சுடுகாடாக போகிறது. பாபா சொல்கிறார் அனைவரும் காம சிதையில் அமர்ந்து ஒரே அடியாக எரிந்து விட்டனர். கோபம் என்ற சிதை என்று சொல்லப்படுவதில்லை, காமத்திற்கு தான் சிதை என்று சொல்லப்படுகிறது. காமத்திலும் கூட லேசான போதை, பாதி போதை கூட இருக்கிறது. குழந்தைகளுக்கு தான் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். வீட்டில் யாரேனும் கெட்ட குழந்தை இருக்கும் என்றால் சொல்வார்கள் அல்லவா, இவர் தந்தையினுடைய பெயரை கெடுத்து விடுகிறார் என்று. அப்பாவின் மரியாதை போய்விடுகிறது அல்லவா, எல்லையற்ற தந்தையும் சொல்கிறார், நீங்கள் முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறீர்கள் என்றால் பிராமண குல பூஷணர்கள் யார் தேவதை ஆகின்றனரோ அவர்களுடைய பெயரை கெடுத்து விடுகிறீர்கள். குழந்தைகள் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், நாம் தூய்மையின் சக்தியினால்தான் பாரதத்தை மீண்டும் சிரேஷ்டாச்சாரி தேவதை ஆக்குகிறோம். நம்மை பொறுத்தவரை இது காமனான விஷயம்தான். சாஸ்திரங்களில் மகாபாரத யுத்தம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு என்ன நேர்ந்தது? இது காட்டப்படவில்லை. சொல்லிவிடுகின்றனர் பிரளயம் ஏற்பட்டது என்று. இப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணரை ஒரு பக்கம் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஜென்மம் எடுத்ததாக காண்பிக்கின்றனர். மற்றொரு பக்கம் சொல்கின்றனர், ஆழ இலையில் மீது கட்டை விரலை வாயில் வைத்தவாறு வந்தார் என்று. ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை. அங்கோ கர்ப்ப மாளிகையில் இருக்கின்றனர் மிகவும் ஓய்வாக. மற்றபடி கடலில் இலையின் மீது வர முடியுமா என்ன? இதுவோ இம்பாசிபிள். அதனால் இது அனைத்தும் அமைக்கப்பட்ட நாடகம். இதனை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கல்ப கல்பமாக அவ்வாறுதான் ஏற்படும். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். மூல விஷயமே இதுதான். பாபாவோ சொர்க்கத்தை படைப்பவர், அவருக்குத்தான் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. அதனால் குழந்தைகள் நாம் சொர்க்கத்திற்கு தலைவனாக ஆக வேண்டும் அல்லவா? சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. அதனால் அவசியம் பாரதத்திற்கு ஏதேனும் கொடுத்திருப்பார். இப்பொழுது உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா? பாபா சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கவே இருக்கிறார். ஞானக்கடல் நாலேஜ் பாபா தான் வந்து கொடுக்கின்றார். இப்பொழுது பாபா உங்களுக்கு நாலேஜ் கொடுத்து கொண்டிருக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்குதான் வருவார். குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்கிறது. யார் யார் இந்த பிராமண குலத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஸ்ரீமத் படி தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். யாரேனும் ஏதேனும் பொய்யான விஷயங்களை கூறினால் கேட்டும் கேட்காதவாறு இருக்க வேண்டும். அதன் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, ஒருபோதும் தேவதை ஆகக்கூடிய பிராமண குல பூஷணர்களின் பெயர் கெட்டுவிடும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த தவறான காரியமும் ஒருபோதும் செய்யக்கூடாது. பழைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட வேண்டும். வரதானம் போதை மற்றும் குறிக்கோளின் நினைவினால் அனைத்து கர்மேந்திரியங்களையும் ஆர்டர்படி நடத்தக்கூடிய கிரீடதாரி மற்றும் சிம்மாசனதாரி ஆகுக. சங்கமயுகத்தில் பாப்தாதா மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடமும் சிம்மாசனமும் கிடைத்திருக்கிறது. தூய்மை என்ற கிரீடமும் இருக்கிறது, அதனால் பொறுப்பு என்ற கிரீடமும் இருக்கிறது. அழிவற்ற ஆசனமும் இருக்கிறது, அதனால் இதய சிம்மாசனமும் இருக்கிறது. எப்பொழுது அம்மாதிரி டபுள் கிரீடம் மற்றும் ஆசனதாரி ஆகின்றீர்களோ அப்பொழுது போதை மற்றும் குறிக்கோள் தானாகவே நினைவில் இருக்கிறது. பிறகு இந்த கர்மேந்திரியங்கள் ஆஜராகின்றன. யார் கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை விட்டு விடுகின்றனரோ அவர்களுடைய ஆர்டரை எந்த ஒரு பணியாளரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்லோகன்: பலவீனமான எண்ணம்தான் மகிழ்ச்சியான உள்ளத்திற்கு பதிலாக கேள்விக்குறியுடையவராக ஆக்கிவிடுகின்றன. அவ்யக்த இஷாரா: தூய்மையின்மை என்ற விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாகுங்கள். ஈஸ்வரிய சேவையின் மிகப்பெரிய புண்ணியம் தூய்மையை தானமாக வழங்குவதாகும். தூய்மையானவராக ஆகுவது மற்றும் ஆக்குவதே புண்ணிய ஆத்மா ஆவதாகும். ஏனென்றால் ஏதேனும் ஒரு ஆத்மாவை தன்னை அழித்துக் கொள்ளும் மகா பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். அசுத்தம் என்பது தன்னை அழித்துக் கொள்வதாகும். தூய்மை என்பது உயிர்தானம் கொடுப்பதாகும். ஓம் சாந்தி.